தென்றல் நவம்பர் 2011 இதழ். எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் என்.சி. மோகன்தாஸின் தவழும் பருவம் நாவலிலிருந்து ஒரு பகுதி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்று ராத்திரி விஜய் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தாள். விஜயகுமார் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அதுவரை இந்தி பேசின டிவியை ஆஃப் பண்ணினான். கதவெல்லாம் தாழ் போடப்பட்டு இருக்கின்றனவா என்று செக் பண்ணினான். ஹாலில் சாம்பவி சும்மானாலும் கண்களை மூடிக்கொண்டு படித்திருந்தாள். அவளுக்கும் தொட்டிலுக்கும் இடையே கட்டிலை நகர்த்தி விஜயகுமார் படுக்கையை விரித்து போட்டான். சாம்பி, தூங்கிட்டாயா? இல்லை என்றாள் வறட்சியுடன். ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கிறது? தண்ணி வேணுமா? வேண்டாம் என்று ஒரு வார்த்தையுடன் அவள் என்னவோ சொல்ல வருகிறாள் என்பது அவனுக்கு புரிந்தது. என்ன சொல்ல போகிறாள் என்பதையும் யூகிக்க முடிந்தது. இப்படி காட்டு என்று அவளது வலது கை வலது காலை பிடித்து விட்டான். ஆயுர்வேத களிம்பை தடவினான். குனிந்து அவளது நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு தூங்கு என்று லைட்டை நிறுத்தி விடிவிளக்கை ஆன் பண்ணினான். அறைக்குள் நீல ஒளி ராஜ்யம் நடத்திட்டு ஃபேன் ஓசை எழுப்பிட்டு சாம்பவி அவன் பக்கம் கழுத்தை திருப்பி, தூக்கம் வருதா? நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேனே என்றாள். ஓ, உனக்கில்லாத உரிமையா? பேசு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பாடு என்றாள். அந்த வார்த்தைகள் அத்தனை கிளியராய் வரவில்லை. சற்று நசுங்கி போய் வெளிப்பட்டன. கொஞ்ச நாட்களாகவே அவளுடைய பேச்சு அப்படித்தான் இருக்கிறது. அப்படித்தான் பேச முடிகிறது அவளுக்கு. நீங்க படுற கஷ்டத்தை என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியவில்லை. தகிக்கிறது. வெளியே ஓடியாடி வியாபாரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் இங்கும் உங்களுக்கு நிம்மதி இல்லை. ஓய்வெடுக்க முடியவில்லை. சதா வேலை வேலை. இந்த பாரத்தை இன்னும் எத்தனை நாட்களுக்கு சுமப்பதாய் உத்தேசம்? சாம்பி, நேரமாகிறது, தூங்கேன். இல்லை, இதற்கு ஒரு முடிவு தெரியாமல் என்னால் தூங்க முடியாது. இன்று ஒரு முடிவு தெரிந்தாக வேண்டும். உங்களுடைய சிரமம் என்னை போட்டு வதைக்கிறது. எனக்கென்ன சிரமம்? நான் வேண்டாம் வியாக்கியானம், ஒன்றும் தேவையில்லை. என் மேல் நீங்கள் நிஜமாலுமே அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்றால் என் பேச்சை கேட்டாக வேண்டும். உடனே நீங்கள் வேறு கல்யாணம் செய்து கொண்டாக வேண்டும். உடனேயேவா? காலை போதாதா என்று அவன் சிரிக்க, தமாஷெல்லாம் போதும். நான் சீரியஸாகத்தான் சொல்கிறேன். இத்தனை பிரச்சனைகளை சுமந்து கொண்டு உங்களால் எப்படி சிரிக்க முடிகிறது? உங்களோட வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கிறது. இன்னொரு கல்யாணத்தை பற்றி என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எனக்கு அப்படி ஒரு சிந்தனையே வரலை சாம்பவி. வரணும். கல்யாணம் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும். எப்படி சாம்பி, எப்படி முடியும்? நீ இந்த நிலைமையில இருக்கும்போது நான் இருந்தால் அது என்னோட தலைவிதி. அனுபவிச்சுட்டு போறேன். அதுக்காக நீங்க ஏன், நீங்க ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? நீங்க ஏன் வருத்திக்கணும்? உனக்கு ஒண்ணுன்னா அது எனக்கும் இல்லையா? இன்பம்னாலும் சரி, துன்பம்னாலும் சரி, ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிறது தானே முறை. இன்பத்துல சரி, துன்பத்துல எப்படி பங்கு போட்டுக்கொள்ள முடியும்? என் வேதனை எனக்கு, நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்காம இருந்தால் என் வழி போயிருமா? இல்லை எனக்குத்தான் குணமாயிருமா? இருந்தாலும் நான் இப்போ இத்தனை சௌகரியமாயிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ. உன் அன்பு, உன்னுடைய தூண்டுதல், உன்னுடைய ஒத்தாசை, மொத்தத்தில் இந்த வளர்ச்சியே உன்னால தானே. அவள் சற்று நேர மௌனத்துக்கு பின், உங்களோட தளர்ச்சிக்கும் நான் காரணமா இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ப்ளீஸ், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குங்க. எனக்கு நீங்க முக்கியம், நம் குழந்தையும். அப்போது தொட்டில் இருந்து ஜலம் ஒழுகிற்று. குழந்தை விசும்பலுடன் புரள விஜயகுமார் எழுந்து அதை தூக்கி அடியிலிருந்த துணியை மாற்றி படுக்க வைத்தான். தரையில் சிதறியிருந்த ஈரத்தை துணியால் துடைத்து பாத்ரூமுக்கு போய் கை கழுவி வந்தான். இந்த வேலையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் நீங்களே செய்து கொண்டிருக்க முடியும்? அதுக்காக கல்யாணம் ஒண்ணுதான் வழியா? வேலைக்காரி வைத்தால் போராதா? போராது. நான் சொல்வதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். வீட்டு வேலை மட்டும் இங்கு பிரச்சனை இல்லை. வெறும் வேலை என்றால் வேலைக்காரி போதும். இங்கே உங்களுக்கு தேவை வேலைக்காரி இல்லை, நல்லதொரு துணை. உங்களுடைய செயல்களுக்கும் பிசினஸுக்கும் ஒத்தாசை செய்கிற, உதவுகிற, ஆலோசனை சொல்கிற ஒரு பார்ட்னர். அதற்கு தான் நீ இருக்கிறாயே. அப்புறம் எனக்கு என்ன கவலை? நான் இருந்து என்ன பிரயோசனம்? இன்னும் இருப்பதுதான் என் கவலையே. கொஞ்சம் பொறுங்கள், நான் சொல்லி முடித்து விடுகிறேன் என்று குறுக்கே பேச வந்தவனை தடுத்தாள். பிசினஸில் உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் தலைமுழுகி விட்டு வீட்டுக்கு வரும்போது நானும் என்னுடைய நோயும் உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடாது. வீட்டுக்கு வந்தால் உங்களுக்கு நிம்மதி வேண்டும், ஓய்வு வேண்டும், சந்தோஷம் தர வேண்டும். அதற்காகத்தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. பேசாமல் கண்களை மூடிக்கொண்டு படித்திருந்தவன் அப்படியே தூங்கி போனான். அவள் இன்று நேற்று ஒன்றும் இதை ஆரம்பிக்கவில்லை. ஒரு மாதமாகவே அவனை நச்சரித்துக் கொண்டிருந்தாள். அவன் இதுவரை பிடியே கொடுக்கவில்லை. அவளும் அவனை விடுவதாக இல்லை. சாம்பவிக்கு தூக்கம் வர மறுத்தது. வெளியே நாய் ஒன்று குறைத்தது. சைக்கிள் வண்டியில் மணியாட்டி கொண்டு பலகாரம் நகர்த்தி போனார்கள். ஃபேன் காற்றையும் மீறி கொண்டு கொசுக்கள் காதிடம் வந்து நர்த்தனம் புரிந்தன. அவளுடைய சிந்தையெல்லாம் மெல்ல மெல்ல பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. 4 வருடங்களுக்கு முன்பு அவன் கல்லூரியில் கடைசி வருடம் படித்துக் கொண்டிருந்த போது தென் மாவட்டங்களுக்கு டூர் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போது அவள் ஈரோடில் படித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய அப்பா அங்குதான் வேலை பார்த்து கொண்டிருந்தார். டூரில் அவளுடன் தோழிகள் பட்டாளமே வந்திருந்தது. அவர்கள் அரட்டையும் சந்தோஷமுமாய் திருச்செந்தூருக்கு போய்விட்டு கன்னியாகுமரி வந்தனர். அங்கே கியூவில் நின்று படகு ஏறி ஓடி அடிவயிறு கலங்கி விவேகானந்தர் பாறை பார்த்துவிட்டு திரும்புவதற்குள் நேரமாகிவிட்டிருந்தது. பஸ் கிளம்ப வேண்டும் என்று அவசரப்படுத்தினர். அவர்களுக்கோ தாகமாயிருந்தது. ரோடோரத்தில் விஜயகுமார் வண்டியில் இளைஞர்களை குவித்து வைத்துக் கொண்டு நிற்க அங்கே ஓடினார்கள். அவன் பேண்டும் பனியனும் போட்டுக்கொண்டு அத்தொழிலுக்கு லாயக்கில்லாதவன் போயிருந்தான். அவர்களை மலையாளி என நினைத்து கறிக்கு வேணுவோ என்றான். அதை கீதா திரித்து, ஏய் சாம்பவி, உன்னை கருப்பு என்கிறாண்டி என்று இடித்தாள். மிஸ்டர், நான் கருப்பாக வாயிருக்கேன் என்று சாம்பவி வேண்டுமென்றே அவன் மேல் ஏவுகணைகளை ஏவ அவன் ஒரு நொடி ஆடிப்போனான். இல்லை இல்லை, நான் இளநீர் வேணுமான் தான் கேட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களோட அழகையும் வனப்பையும் பார்த்ததும் நீங்கள்லாம் மலையாளின்னு நினைச்சிட்டேன் என்று அவன் வழிய ஐஸ் ஐஸ் என்று ஒருத்தி கத்தினாள். ஐஸ் வைக்கலீங்க, நிஜமாத்தான் சொல்றேன். அதற்குள் அந்த பக்கம் ஐஸ் வைத்து கொண்டிருந்தவன், கூப்பிட்டீங்களாம்மா என்று வர அவர்களுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. விஜயகுமார் எங்கே தன் வியாபாரம் போய்விடுமோ என்று, இல்லே பாப்போ என்று அவனை விரட்டிவிட்டு கொடுவாளை அவசரமாக எடுத்து அது தவறி விழுந்தது. அதை எடுத்து வெட்டட்டா என்று கேட்டு சரக் சரக்கனை வெட்டி துளை போட்டு ஸ்ட்ரா போட்டு கொடுத்தான். 5 நிமிடத்திற்குள் 25 பேர்களுக்கு அசராமல் சப்ளை பண்ணினான். அவனுடைய சுறுசுறுப்பும் அப்பாவி பேச்சும் சாம்பவியை கவர்ந்தன. அவர்கள் குடித்து முடிப்பதற்குள் பஸ்ஸிலிருந்து மேடம் அவசரப்படுத்தினார். டிரைவர் ஹாரன் அடிக்க அவர்கள் மட்டையை தூக்கி போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தனர். ரூபா ரூபா, ஏனையா பறக்கிற பஸ்கெட்டேவா, அங்கே பேக்கில் பர்ஸ் இருக்கு, எடுத்து தரேன் என்று சாம்பவி அவனை அழைத்து கொண்டு ஓடினாள். அவள் ஏறவும் பஸ் கிளம்பவும் சரியாக இருந்தது. ஐயோ, என் பணம் பணம் என்று அவன் பின்னாலேயே ஓடினான். ஹோல்டான் ஹோல்டான், ஸ்டாப் ஸ்டாப். அவன் கத்திக்கொண்டு ஓடி வருவதை பார்த்து சிட்டுக்கள் சிரித்தன, கையசைத்து உற்சாகம் பெற்றன. சாம்பவி ஜன்னல் வழியா 800 ரூபாய் நோட்டை அவன் மேல் வீசினாள். அவன் அதை பிடிக்க வேண்டி தாவினான். ஆனால் அது பஸ் போன ஸ்பீடில் பின்னாலேயே அடித்து கொண்டு போயிற்று. அவனும் தம் பிடித்து ஓடி தாவ அங்கே இருந்த கல்லில் காலிடறி பொத்தொன்று குப்புற விழுந்தான். விழுந்த வேகத்தில் அவனுடைய கிளிமூக்கு உடைந்து இரத்த தானம் செய்தது. பனியனையும் மீறி நெஞ்சில் சாய்த்திருந்தது. முழங்கை முழங்காலெல்லாம் தோல் பிராண்டி எரிந்தது. அத்தனை வலிக்கிடையிலும் அவன் பணம் போய்விட்டதே என்று கவலைப்பட்டான். அவன் எழ முடியாமல் பெண்கள் கூவி பஸ்ஸை நிறுத்தினர். சாம்பவி முதலில் இறங்கி அவனிடம் வந்தாள். இரத்தத்தையும் அவன் முனகலையும் பார்க்க அவளுக்கு பரிதாபமாயிருந்தது. மெல்ல அவனை தூக்கி, அடிபட்டுச்சா என்று கேட்டு, சாரி வெரி சாரி, பணம் பணம், 100 ரூபாய் அதான் கொடுத்தேனே, பறந்து போச்சு என்று அவன் கண் கலங்கினான். அதற்குள் மேடம் கடுகடுப்புடன் வந்து, சாம்பி, யுவர் குயல், பணத்தை அங்கேயே கொடுக்கறதுக்கு என்னவாம் என்று கத்தினார். சாரி மேடம், பணம் பஸ்ஸில் இருந்தது. ஷட்டப், உன்னால் 10 மினிட்ஸ் லேட், பணம் எங்காவது கிடைக்கிறதா பாருங்கள். சிட்டுக்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸுடன் சேலையுடனும் அங்கும் இங்கும் தேடின, சலித்து கொண்டன. பஸ்ஸை நிறுத்தியிருக்கவே கூடாது, எல்லாம் உன்னால வந்தது சாம்பவி. அந்த 100 ரூபாய் நோட்டு பறந்து விட்டிருந்து, தென் வாட் டு டூ, பணத்தை யார் அழறது, மேடம் கொந்தளித்தார். கூட வந்தவர்கள் நமக்கேன் வம்பு என்று நழுவி சாம்பவி ஐ ஷால் பே என்று அவனது கையில் திணித்தாள். அதை வாங்கிக் கொள்ளும் போது அவனுடைய கண்கள் அவளுடைய கண்களை நன்றியோடு சந்தித்து தாழ்ந்தன. அந்த நொடிகள் அவளுக்குள் ஒரு கிறக்கத்தை ஏற்படுத்தின. அவனை நோகடித்து விட்டோமோ என்று வருந்தினாள். கம் கம், லெட்ஸ் கோ, மேடம் அவளை அழைத்து கொண்டு நடந்தாள். பஸ் புறப்பட்டு புழுதியில் மறைகிற வரை சாம்பவி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த சில நாட்களுக்கு அவளால் அவனை மறக்க முடியவில்லை. அவன் பிழைப்பிற்காக இளநீர் விற்கிறான், அவனும் மனிதன்தான். பணத்தை அங்கேயே கொடுத்திருந்தால் அந்த மாதிரி அவன் ஓடி வந்திருக்க வேண்டி இருந்திருக்காது. அத்தனை பேர் மத்தியில் விழவும் வேண்டியிருக்காது. பெண்கள், அதுவும் வயதில் குறைந்த பெண்கள் கேலி செய்த போது அவனது மனம் எத்தனை காயப்பட்டிருக்கும். அவன் எந்த ஊரோ என்ன பெயரோ, அதன் பிறகு அவள் அந்த சம்பவத்தையே மறந்து போனாள். அவனை திரும்ப பார்ப்போம் என்று கூட அவள் நினைக்கவில்லை. 6 மாதங்களுக்கு பிறகு மதுரைக்கு அவள் இன்டர்வியூ ஒன்றுக்கு போன போது அவனும் அங்கே இருக்க அவளுக்கு ஆச்சரியம். இவன் இப்படி இங்கே, இளநீர் விற்றவனுக்கு இங்கே என்ன வேலை? மனதிற்குள் அந்த சந்தேகம் எழுந்தாலும் கூட அவனை திரும்ப பார்க்க முடிந்ததற்கு சந்தோஷப்பட்டாள். அப்போது அவன் என்று பார்த்த முகமாய் இருக்கவில்லை. மிடுக்குடன் சட்டையை இன் பண்ணி ஜீன்ஸ் அணிந்திருந்தான். டிப்டாப்பாக தெரிந்தான். அவனுடைய முகத்தில் ஒரு களை இருந்தது. இன்டர்வியூ முடிகிற வரை அவன் அவளை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் அவளுக்கு படபடப்பாக இருந்தது. அவளுக்கு இன்டர்வியூ முதலில் முடிந்துவிட அவனும் வரட்டும் என்று காத்து கொண்டிருந்தாள். அவன் வந்ததும், என்னை ஞாபகம் இருக்கிறதா என்றாள் புன்னகையுடன். மறக்க முடியுமா சாம்பி? அட, என் பெயர் உங்களுக்கு எப்படி பியூன் அழைத்த போது கவனித்தீர்களா? இல்லை, அன்று உங்களுடைய தோழிகளும் மேடமும் அழைத்த போது. சாரி, வெரி சாரி. அன்றைக்கு உங்களை ரொம்பவும் ரத்தம் சிந்த வைத்து விட்டேன். நீங்கள் தவறாக நினைக்கவில்லை என்றால் நான் ஒன்று கேட்கலாமா? நீங்கள் எப்படி இங்கே? இளநீர் விற்றவன் இங்கே எப்படி என்று கேட்கிறீர்களா? நியாயமான கேள்விதான். நானும் கூட டிகிரி படித்தவன் தான். வீட்டில் வறுமை. அன்று அம்மா அப்பாவெல்லாம் நாகர்கோவில் இருந்தார்கள். வேலைக்காக அலைந்து திரிந்து ஏமாந்து கடைசியில் இளநீரை தேர்ந்தெடுத்தேன். நாகர்கோவில் என்றால் வீட்டில் தெரிந்துவிடும் என்று கன்னியாகுமரியில் கடை போட்டேன். சைட் பை சைட் வேலைக்கும் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சொந்த ஊர்? சாம்பவி கேட்டுக்கொண்டே நடந்தாள். நாகர்கோவில புது குடியிருப்புல தான் தங்கியிருந்தோம். அங்கேதான் எங்க வீடு. ரோடில் இளநீருடன் ஒருவர் அழைக்க, குடிப்போமா என்றாள். முன் புன்முறுவலுடன், எனக்கு சலிப்பு என்று ஒதுங்கினான். சும்மா வாங்க, எத்தனை பேத்துக்கு வெட்டி கொடுத்துருப்பீங்க? ஒரு நாளைக்கு அடுத்தவங்க கிட்டே இருந்து வாங்கிதான் குடியுங்களேன் என்று அழைத்து போனாள். ரெண்டு இளநீர்ப்பா சொல்லிவிட்டு சாம்பவி அவனை பார்த்தாள். அந்த இளநீர்காரன் தொழிலுக்கு புதிது போல் இருக்கிறது. காயை எடுத்து வெட்ட தெரியாமல் வெட்டினான். விட்டால் கையையே வெட்டி கொள்வான் போலிருக்க விஜயகுமாருக்கு பக் பக் என்றிருந்தது. இப்படி கொடுப்பா என்று அவனிடமிருந்து வாங்கி நிமிடத்தில் வெட்டி அவளுக்கும் கொடுத்து அவனும் குடித்தான். இளநீர்காரன் அவனை வினோதமாய் பார்க்க, என்னப்பா அப்படி பார்க்கிறே, எனக்கும் ஜோலி இதுதான். பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது, ஆனால் நீங்கள் உங்கள் தொழிலை பீட்டி கொண்டிருக்க வேண்டியதில்லை என்றாள். ஏன், இளநீர் விற்பது அவமானமா? அப்படியில்லை, படிக்க முடியாதவர்கள் அந்த தொழிலை பார்க்கட்டும். நீங்கள் நல்ல வேலை தேடலாமே. தேடி களைத்து போனேன். அரசாங்க வேலைக்கு அப்ளை செய்ய வயசு காலாவதியாச்சு. தொழில் ஒன்றுதான் எனது நம்பிக்கை. அப்போ வேறு தொழில் பாருங்க, கொஞ்சம் முதலீடு போட்டு. அங்கேதானே மேடம் பிரச்சனை. முதலீடு யார் போடுவா? எங்கிருந்து உங்களுக்கு தேவை முதலீடு தானே? பேங்கில் கேட்டு பாருங்களேன். எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு. ரெக்கமெண்டேஷன் வேணும், செக்யூரிட்டி வேணும். அதற்குள் அவள் பஸ் வந்துவிட, நான் வருகிறேன், இந்த அட்ரஸுக்கு எழுதுங்கள் என்று அவள் ஓடி ஏறிக்கொண்டாள். அவசரத்தில் அவனுடைய விலாசத்தை வாங்காமல் போனதை பின்னால் தான் அவள் உணர்ந்தாள். அவளுக்கு வெறுப்பாய் வந்தது. அவன் தொடர்பு கொள்வான் என்று பார்த்தாள். அவன் எழுதவே இல்லை. அவளை சந்தித்து விட்டு போன இடைவெளியில் அவனுக்கு விபத்தொன்றின் மூலம் பெரும் சோகம் ஒன்று நிகழ்ந்திருந்தது. அந்த பஸ் விபத்து அவனுடைய பெற்றோர்களை கொண்டு போயிற்று. அவன் அனாதை போல் உணர்ந்தான். அந்த துக்கத்தில் இருந்து விடுபட ரொம்பவும் சிரமப்பட்டான். இடையில் இளநீர் பிசினஸும் போயிற்று. அதில் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. சாம்பவி அவனுக்கு வேலை கிடைத்ததோ என்னவோ என்று எப்போதாவது நினைப்பாள். அவன் ஏன் கடிதம் எழுதவில்லை? நாமாவது போய் பார்ப்போமா என்று கூட யோசிப்பாள். அவன் கொடுத்திருந்த அடையாளத்தை வைத்து எப்படியும் அவனை கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அங்கே நமக்கென்ன வேலை? தனியாக போவதற்கு வீட்டில் அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு முறை மதுரைக்கு தனியாக இன்டர்வியூ போனதற்கே அம்மா திட்டினாள். என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த போது, தெய்வமே அவர்களை சேர்த்து வைப்பது போல் அவளுடைய அப்பாவிற்கு நாகர்கோவிலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிற்று. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.